அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் வழங்கும் 17வது வேத பாடம் மறுரூபமாகுதல்.
இந்த வெல் நோன் சர்மன் ஆன் தி மவுண்ட்,
நாம் நன்றாக அறிந்திருக்கிற மலை பிரசங்கத்திலே, அதாவது மத்தேயு 5-7 அதிகாரங்கள் வரை உள்ள அந்த மலை பிரசங்கத்திலே இயேசு அந்த பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது இவ்விதமான வார்த்தைகளினாலே முடித்தார். மத்தேயு 7 அதிகாரத்திலே அவர் 15 வசனத்திலே சொல்லுகிறார்,
about the gate that led to life being
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயும் ஜீவனுக்கு போகிற பாதை குறுகலாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு வாசலிலே நாம் ஒரு இமைப்பொழுதிலே உள்ளே பிரவேசித்து விடலாம், ஆனால் ஒரு வழி என்று சொல்வது நம் வாழ்நாள் முழுவதுமாய் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த வழியின் முடிவிலே நாம் சேரும் இடம் அல்லது லக்கு இருக்கிறது. நாம் கடந்த வேத பாடத்திலே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். பரலோகத்துக்கு போகும்படியாக அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாக முன்குறிக்கப்படுதல் என்று சொன்னால் சேருமிடம் என்பது முன்னதாகவே நியமிக்கப்படுகிறது. நீங்கள் ரயிலிலே ஏறும் பொழுது உங்களுடைய சேருமிடம் அந்த டிக்கெட்டிலே பயண சீட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விமானத்திலே நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அந்த பயண சீட்டிலே நீங்கள் போய் சேருமிடம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போகிற வழியிலே 2-3 இடங்களிலே நிறுத்திவிட்டு நின்று செல்லலாம். அது சுவாரஸ்யமான இடங்களா இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு இறங்குவதில்லை, ஏனென்றால் நீங்கள் போய் சேருமிடம் என்று ஒன்று உண்டு, நீங்கள் அதை அடைய வேண்டும். யாராவது ஒரு ரயிலிலே அல்லது விமானத்திலே ஏறினால் அவர்கள் எப்படியாவது சேருமிடத்தை போய் சீக்கிரமாக சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் அதை மக்களுடைய பொறுமையற்ற ஒரு நிலையிலே நாம் பார்க்கலாம். பயணிகள் ரயில் ஏறிவிட்டார்கள், அது புறப்படுவதற்கு விமானம் புறப்படுவதற்கு தாமதமானால் பொறுமையை இழந்து விடுகிறார்கள். ஏனென்றால் சேருமிடத்திற்கு எவ்வளவு சீக்கிரம் போக வேண்டுமோ அங்கு போக விரும்புகிறார்கள். எல்லாருக்குமே விமானத்தில் போக ஏது இருந்தால் அதில் போகுவார்கள், ஏனென்றால் சீக்கிரமாக போய் சேர்ந்து விடலாம். ஆனால் கிறிஸ்தவத்தில் நான் பார்க்கிறது என்னவென்றால், அப்படி சேருமிடத்தை சீக்கிரமாய் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மிகவும் அரிதா இருக்கிறது பார்ப்பதற்கு. ஏனென்றால் கிறிஸ்துவை போல மாறுவதுதான் அந்த சேருமிடம். ஒருவேளை அவர்கள் தாங்கள் சேருமிடம் என்பது எந்த இடம் என்று அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை தான். 99 கிறிஸ்தவர்கள் கேட்டால் அதை சொல்லுவார்கள், நான் சேருமிடம் என்பது பரலோகம். ஆனாலும் அதை அதற்கு சான்றாக எந்த ஒரு வேத வசனத்தையும் நாம் காண்பிக்க முடியாது. தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நம்முடைய லக்கு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதுதான். பரலோகம் என்பது அது உப பொருளாகத்தான், உப பலனாக கிடைக்கிறது. ஆண்டவர் ஒரு பூகோள ஒரு பௌதிக ஒரு இடத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் விரும்பவில்லை, ஆனால் நம்முடைய சுபாவத்தை அவர் மாற்றுகிறார். அதைத்தான் அவர் நம்ம எடுத்துச் செல்கிறார். நாம் அதை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய லக்கு என்னவென்று நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவால் எதற்காக உண்டாக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை நாம் பார்க்க முடியாமல் போய்விட்டோம் என்ற பொருளாகும். ஆண்டவர் நம்மை நகத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக அவர் வரவில்லை, பரலோகத்தை கொண்டு செல்லும்படியாக அநேகர் பிரசங்கிக்கிறார்கள். அதற்காக பிரதானமாக அவர் வரவில்லை, அவர் நம்மை பிரதானமாக பாவத்திலிருந்து விடுதலாக்க முடியாது தான் வந்தார். ஆதாமுடைய சுபாவம் முழுவதுமாக பாவத்தை விளக்குகிறது. அவர் நம்மை பரிசுத்தமாய் மாற்ற முடியாது விரும்பினார். அது அவரை போலவே அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் இதற்கு முன்பாக உள்ள வேத பாடங்களிலே நாம் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலே அவருடைய பெயர் இயேசு என்று அழைக்கப்படும். என்று சொன்னால் அவர் தம்முடைய ஜனங்களை நரகத்திலிருந்தல்ல, வியாதி தரித்திரத்தில் ஆனால் பாவத்திலிருந்து நீக்கி ரட்சிக்கிறவர் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷமானது இந்த முதல் மத்தையில் காணப்படுகிற மத்தை 1:20 காணப்படுகிற அந்த முதல் வாக்கு தத்துவத்திலிருந்து திரும்பிவிட்டால் அது கேட்பது நன்றாக தான் இருக்கிறது. பாவ நரகத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ரட்சிப்பு என்று சொல்லலாம், அல்லது படிக்காத நிலையிலிருந்து ரட்சிப்பு என்று சொல்லலாம். இப்படி பல ரட்சிப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம், அறியாமல் இருந்த ஒரு ரட்சிப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதானமாக நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடிய வந்தார், நம்மை அவரை போலவே மாற்றும்படியாக வந்தார். இதுதான் நாம் சேருமிடம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோமா. நாம் தொடங்கக்கூடிய இடமானது பாவம். கிறிஸ்து மூலமாக நாம் வருகிறோம், அதாவது அந்த வாசல் மூலமாக பிரவேசிக்கிறோம். அதுதான் மறுபடியும் பிறப்பது. கிறிஸ்துக்குள்ளாக நாம் புது சிஷ்யாக மாறுகிறோம். நாம் அந்த வாசல் முன்பாக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாதையை நாம் போக முடியாது. இயேசு சொல்கிறார், நானே வாசல். யோவான் 10 வாசிக்கிறோம், ஒருவன் இந்த வழிக்குள்ளாக மதில் மேல் ஏறி வந்தால், பக்க வழியாய் நுழைந்தால் அவன் திருடனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:9 வசனத்திலே சொல்லுகிறார், நானே வாசலாய் இருக்கிறேன், என் மூலமாய் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அவன் உள்ளே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆனால் வேறு வழியிலே ஒருவன் உள்ளே வந்து அந்த பாதையை சேர்ந்தால் கதவு வழியாக வராதபடி அவன் வேறு வழியாக வந்தால் அவன் தகுதி இழக்கிறான். நீங்கள் மராத்தான் போட்டியிலே பார்க்கும் பொழுது ஆரம்ப இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இடையிலே நீங்கள் போய் சேர்ந்து கொண்டால் நீங்கள் தகுதியை இழப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆரம்ப அந்த கோட்டிலிருந்து நீங்கள் துவங்கவில்லை. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முனை இருக்கிறது. எபிரேயர் 1:12 நாம் ஓட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த தாங்க தூங்கக்கூடிய இடம் என்பது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பது அல்ல, ஞானஸ்நானம் அதுவும் கூட அல்ல, அது நாம் மறுபடியும் பிறக்கக்கூடிய காரியம். நிகோதிமு என்பவன் ஒரு கண்காணியாக இருந்தான், அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று நிகோதிமு அவனிடத்திலே சொல்லுகிறார். பிஷப்பாகிய நிகோதிமு இடத்திலே யோவான் 3 அதுதான் புதுதாய் பிறப்பது. நாம் கிறிஸ்துவிலே ஒட்டப்பட்டிருக்கிறோம், அதுதான் நாம் வாசல் வழியாக பிரவேசிப்பது என்பதை நாம் ஒப்பிடலாம். அதற்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு பாதை, அது நாம் கடைசி லக்கை கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வழிதான் பரிசுத்தமாகுதல் என்று நாம் அழைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதிகமாக இந்த ஆதாமுடைய ஸ்வாவத்திலிருந்து நாம் விலகி நாம் வருகிறோம். வேதம் அதை மாம்சம் என்று விளக்குகிறது. அது இன்னொரு நம்முடைய ஆதாமுடைய ஸ்வாவத்துக்கு இன்னொரு வார்த்தை மாம்சம். அது மற்ற உலகத்தில் உள்ள அவிசுவாசிகளைப் போலவே நடந்து கொள்கிறது. ஆனால் கிறிஸ்து நம்மை அதிலிருந்து விடுதலையாக்க முடியாக வந்தார், நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாக வந்தார், நம்மை போலவே மாற்ற முடியாக வந்தார். அவர் அதை எந்த விதத்திலே அவர் செய்கிறார், எந்த வழியிலே செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், இதன்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார். ஆனால் யாருமே அதன்படி வாழ முடியவில்லை. அவர்கள் ஒரு சில கட்டளைகளை கை கொண்டார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் கீழ்ப்படிய முடியவில்லை. அப்படியே அவர்கள் கீழ்ப்படுத்திருந்தாலும் அவைகள் வெளியரங்கமாகத்தான் இருந்தது. ஆனால் கெட்டுப்போன உள்ளத்தை அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சீர்கேடு உள்ளதான் உள்ளத்தை மாற்ற முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களிலே கர்த்தருக்கு பயந்த மனிதர்களை மிகவும் நேர்த்தியானவர் பவுல். அவர் சொல்லுகிறார், பிரமாணத்தினுடைய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாது என்று சொல்கிறார். பிலிப்பியர் 3 அதாவது நியாய பிரமாணத்தினுடைய வெளியிறங்கமான அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் அவர் கை கொண்டார். அந்த ஐஸ்வர்யனையாகிய வாலிபன், அதை நாம் மத்திய 10 வாசிக்கிறோம். நான் எல்லா கட்டளையிலும் கீழ்ப்படைந்து விட்டேன் என்று சொல்கிறான். ஆனால் இயேசு அவனிடத்தில் ஒரு சவால் இடவில்லை. அநேக தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்கள் இயேசு நாட்களிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படைந்தவர்களாக இருந்தார்கள். வெளியரங்கமாக அவர்கள் பிரமாணத்தை அங்கே நியாய பிரமாணத்தின் நீதியின்படியாய் அதை நிறைவேற்றினார்கள், குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அணு அளவு கூட தேவனுடைய சுபாவம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் வெளியரங்கமாய் ஒரு சுத்திகரிக்கப்படுதல் தான். இயேசு சொன்னார், ஒரு கிண்ணத்தினுடைய பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் கழுவுகிறீர்கள், உள்ளேயோ அது அசுத்தமாக இருக்கிறது. ஆனால் அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இயேசு உள்ளே சுத்தமாக்க முடியாய் வந்தார். உள்ளே சுத்திகரித்தால் வெளியே அது தானாக சுத்தமாய் மாறிவிடும். ஆகவே ஒரு வியாதியை அதனுடைய வேரிலே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சுகம் கொடுத்தால் வெளியே உள்ள அந்த ஜுரமோ அல்லது கட்டிகளோ அல்லது சொறிகளோ அதெல்லாம் மறைந்துவிடும். அந்த நம்முடைய அமைப்பிலே உள்ளதான அந்த வியாதியினுடைய வேருக்கு நீங்கள் போய் அதிலே நீங்கள் மாத்திரை கொடுத்திருந்து சொன்னால் அது மாறிவிடும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் சொல்கிறார், அந்த கோடாரியானது வேரின் மடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம் பல கனிகள், மரத்தின் கெட்ட கனிகள் முளைத்து வருகிறது. அநேகர் இதைத்தான் வெட்டி எடுக்கிறார்கள். அவர்கள் மிகவும் நேர்த்தியாய் நடக்கக்கூடிய நாகரிகமான ஒரு மனிதனாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் நவ நாகரிகத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஜனங்கள் மக்களை நல்லவர்களாக மாற்ற முடியாத வரவில்லை, அவர் புது சிருஷ்டியாக மறுபடுத்த முடியாது வருகிறார். அந்த மாற்றம் நமக்குள்ளாக நிகழ வேண்டும். ஆகவே ஒரு நல்ல நாய், பழக்கவிக்கப்பட்ட நாய் இருக்கிறது, அது மிகவும் நாகரிகமான பழக்கங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கு அந்த நாகரிகமான பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நாயை எவ்வளவுதான் நீங்கள் பழக்கினாலும் அது ஒரு மனிதனாக மாறாது. ஆனால் அந்த குழந்தை ஒரு மனிதனாக மாறுவதற்குள்ள திறன் இருக்கிறது. அதே போலதான் பழைய சிருஷ்டி, நம்முடைய பழைய மனுஷன், நாம் ஆதாமுக்குள்ளே இருந்தோமே, நாம் பிறந்தோமே, எவ்வளவுதான் நாம் மெருகேற்றினாலும் ஒரு நாகரிகம் பண்பாட்டை கொண்டு வந்தாலும் அந்த நபரை ஒரு தேவ மனிதனாக மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஒரு நாய்க்கு பயிற்சி கொடுத்தால் அதை மனிதனாக மாற்ற முடியாது. அந்த நாய் நன்றாக நடந்து கொள்ளலாம், கீழ்படியாம், ஆனால் ஒரு காலம் அது மனிதனாக மாற முடியாது. அதே போல ஒரு ஆதாமின் மனிதனை நீங்கள் மத காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கலாம், ஒரு காலம் அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியாது. அது இயற்கை கப்பாற்பட்ட நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு கிரியா இருக்க வேண்டும். தேவன் இந்த நபரை ஆவிக்குரிய ஒரு பிறப்பை அனுபவிக்க முடியாய் விரும்புகிறார். அதுதான் இடுக்கமான வாசல். அநேக ஜனங்கள் இந்த வாசல் வழியாய் வருவதில்லை. அவர்கள் இந்த குறுகலான பாதைக்கு வருகிறார்கள், மதிலே ஏறி குதிக்கிறார்கள். இயேசு யோவான் 10 அதிகாரம் சொன்னது போல அவர்கள் கடைசியிலே தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஏனென்றால் இந்த வாசல் வழியாய்த்தான் நீங்கள் பிரவேசிக்க முடியும், இல்லாமல் வேறு வழியில வர முடியாது. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் அநேகர் அந்த வாசலிலே உட்கார்ந்து விடுகிறார்கள். அநேக கூட்டம் அங்கே தங்கி விடுகிறது. அவர்கள் எல்லாரும் வழியில் நடந்திருக்க வேண்டும், சேர்மடத்தை நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டும், ஆனால் போகாமல் வாசலே தங்கி விடுகிறார்கள். ஆக இந்த விஷயத்திலேதான் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரத்திலே, அதாவது 1 யோவான் 3 அதிகாரம் அதில் நாம் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்து வரும்பொழுது, 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம், இயேசு வரும்பொழுது நாம் அவரை போல இருப்போம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாகவே நாம் இருப்போம். ஏனென்றால் நாம் அவரை பார்ப்போம், அவர் இருக்கிறவனமாக அவரை பார்ப்பதனாலே. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், இதுதான் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை. நீங்கள் 99% கிறிஸ்தவர்களை நீங்கள் கேட்டால் உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேளுங்கள். அவர் சொல்லுவார்கள், என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்து மீண்டும் வருகிறார். அது அந்த நம்பிக்கை பாதிதான். மறு பாதி அவர் மீண்டுமாய் வரும் பொழுது நாம் அவரை போலவே மாறுவோம். அது முக்கியம். அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எதையும் தாண்டி அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை போலவே இருப்போம். உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? 1 யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்திலே நம்முடைய முழு பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொண்டே இருப்பீர்கள். 1 யோவான் 3:3 வாசிக்கிறோம், தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை மிகவும் கவனமாக வாசிக்காதபடினாலே அவர்களுக்கு தெரிந்த சுத்திகரிப்பு எல்லாம் தேவன் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவி சுத்திகரித்து மட்டும்தான் அறிந்திருக்கிறார்கள். வேதம் 2 விதமான சுத்திகரித்தலை குறித்து சொல்லுகிறது. ஒன்று தேவன் கொடுக்கக்கூடிய சுத்திகரிப்பு, இன்னொன்று நாமாக நம்மை சுத்திகரிப்பது. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை இன்னைக்கு ரட்சிக்கிறது, நம்ம சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. ஆனால் 1 யோவான் 3:3 நம்மை நாமே சுத்திகரிக்கக்கூடிய சுத்திகரிப்பை குறித்து சொல்லுகிறது. இதை நாம் 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம். அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியில் நீங்க நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளப்படுவோம். இவ்விதமான வாக்குத்தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், அருமையான வாக்குத்தத்துவம் உண்டாயிருக்கிறபடினால் என்று வாசிக்கிறோம், நம்மை நாமே ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா அசுசியிலும் இருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தன்னைத்தானே இவைகளிலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாறுவான். ஆகவே இந்த வசனங்களிலே நான் இப்பொழுது மேற்கோள் காட்டிய வசனங்களிலே 2 விதமான சுத்திகரிப்பு இருக்கிறது. ஒன்று தேவன் செய்யக்கூடிய சுத்திகரிப்பு, 2வது நாமே செய்யக்கூடிய சுத்திகரிப்பு. நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அநீதியிலும் நீக்குவதற்கு உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு 8:12 வாசிக்கிறது போல எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். அது மட்டுமல்ல, நம்மை அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்குகிறார். ரோமர் 5:9 அவர் நம்மை நீதிமான் என்று அவர் அறிவிக்கிறார். தேவன் அதை செய்வார். ஆகவே நம்மை நாமே சுத்திகரிப்பது என்பது என்ன? இதுதான் இந்த குறுகிய வாச வழி, இதுதான் பரிசுத்தமாகுதல், இதுதான் மறுமமாகக்கூடிய ஒரு வழி, கிறிஸ்துவை போல மாறுவது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே போவது. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வாகும், வாசல் என்பது குறித்த நிகழ்வாகும். அதற்கு பிறகு நாம் பரிசுத்தாவினால் தொடர்ந்து நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எபேசியர் 5:18 வாசிக்கிறோம், ஏற்கனவே பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றவர்களை பார்த்து மீண்டுமாய் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஆவியின் நிறைவு, ஆவியிலே முழுகுதல் என்று வாசிக்கிறோம். அது ஒரு நீர்வீழ்ச்சியின் கீழே, ஆவியானவர் நீர்வீழ்ச்சியின் கீழே நிற்பது போல, அந்த நீர்வீழ்ச்சியின் கீழாக எப்பொழுதுமே நின்று கொண்டே இருந்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை எப்பொழுதுமே அனுபவிப்பதாகும். அப்பொழுது என்னுடைய இருதயத்தினுடைய அந்த கொள்ளளவானது அதிகமாக கொண்டே இருக்கிறது, அது ஆவியானவர் இன்னும் அதிகமாக பெற்றுக் கொள்ளே இருக்க முடியும். இது போல நாம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு நாம் மாறிக்கொண்டே இருக்க முடியும். நானாகவே என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்ள முடியாது, அது பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். ஆனால் நான் அவரோடு கூட இசைந்து கொடுக்க வேண்டும், என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கையில ஒன்றை சுட்டி காண்பித்தால், பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்தால் அதை நான் விட்டுவிட போகிறேன். உதாரணமாக நீங்கள் டிவி நிகழ்ச்சியை வாசித்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் ஒரு அசுத்தம் காணப்படுகிறது, ஒழுக்க கேடான காட்சிகள், ஆபாசமான காட்சிகள், அது உங்கள் மனதை கரைப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ரிமோட்டை பயன்படுத்தி சேனலை அவர் மாற்ற மாட்டார், நீங்க தான் அந்த ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்ற வேண்டும். அவர் சொல்லுவார், இது கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து இந்த காட்சியை பார்க்க மாட்டார் சொல்லுவார். ஆனால் இந்த அசுத்தமான காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய உங்களை பொறுத்த காரியம், அது குறுகலான வழி அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியாது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தான் அந்த ரிமோட்டை வைத்துக் கொண்டு அந்த சேனலை நிகழ்ச்சியை மாற்ற வேண்டும். அது ஒரு இணையதளமாக இருக்கலாம், அல்லது கணினியாக இருக்கலாம், மின்னஞ்சலாக இருக்கலாம். நீங்கள் பாலியலை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதான காட்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் இன்டர்நெட்ல சோதிக்கப்படலாம். பரிசுத்த ஆவியார் சொல்லுவார் அங்கே போகக்கூடாது என்று, அவங்களை ஆவியிலே உங்களை ஏவுவார். ஆனா நீங்கள் தான் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்வதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த பழக்கத்தை மாற்றிவிடும் ஆண்டவர் என்று கேட்கவிடும். இதை நீங்கள் செய்வதை பரிசுத்த ஆவியினர் பார்க்கும் பொழுது, இது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலைகளெல்லாம் நீ கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறாய் இல்லையா என்பதை சோதித்து பார்க்கிறார். உண்மையாலுமே கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை மாற்றுவார். நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். நான் அதை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களாகவே கிறிஸ்துவனுக்கு ஒப்பாக மாற முடியாது, கிறிஸ்துவின் சாயலை போல மாற முடியாது, உங்களாகவே கிறிஸ்துவனுடைய ஸ்வாவத்தை உங்களுக்குள்ளாக உண்டாக்க முடியாது. மில்லியன் ஆண்டுகள் நீங்கள் முயற்சித்தாலும் ஒரு சிறு சொட்டு கூட நீங்கள் அந்த தெய்வீக ஸ்வாவத்தை மாற்ற முடியாது. திவ்ய ஸ்வாவம் என்பது தேவன் தான் உங்களுக்குள்ளாக வைக்க முடியும், அவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த வாய்க்காலில் இருக்கக்கூடிய அடைப்பை நீங்கள் தான் நீக்க வேண்டும். அந்த அடைப்பு தான் அவர் அந்த ஸ்வாவத்தை நமக்கு கொடுப்பதில் தடை செய்கிறது. நீங்கள்
is hindering you hindering God
இந்த தேவனை தேவனிடத்துக்கு போவதை எது தடை செய்கிறதோ நீக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர் அந்த ஸ்வாவத்தை கொடுக்க முடியும். இதுதான் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுதல். பரிசுத்த ஆவியார் எதை விட்டுவிட வேண்டும் சொல்லுகிறாரோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். ஜனங்கள் சொல்லுகிறதே அல்ல, ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நான் ஜனங்களை பார்த்து இதை விட்டுருங்க அதை விட்டுருங்க என்று சொல்லுவதில்லை. நான் ஆலோசனையாய் இது தீமை விளைவிக்கும் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். சில காரியங்களை ஒரு நபர் விட்டுவிடுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், சில காலங்கள் தெளிவாய் பார்ப்பதற்கு நாட்கள் பிடிக்கும். உதாரணமாக நான் எந்த நகை ஆபரணங்களையும் அணிவதில்லை, நானும் என்னுடைய துணைவியாரும் அணிவதில்லை. ஆனால் இன்னொரு நபரை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு அதை குறித்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். இவங்க எல்லாம் பாவமான காரியங்கள் அல்ல. ஆனால் இது போன்ற காரியங்கள் ஒரு நபருக்கு தனிப்பட்ட ஒரு உணர்த்துதல் இருக்கலாம், நான் இதை செய்யக்கூடாது என்று தீர்மானித்திருக்கலாம். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே, ஆகவே எல்லா தகுதியான காரியங்களிலேயும், 1 கொரிந்தியர் 6:12 அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனிதன் பாவமான காரியங்களை மட்டும் விட்டு விலக மாட்டான். அவன் சில காரியங்கள் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உள்ள காரியங்கள் தான், ஆனால் அது என்னுடைய இலக்கை அடைவதற்கு தடையா இருக்கிறது என்று சொல்லுகிற அப்படினாலே அதை நீக்கி விடுகிறார். 9 அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், ஒரு ஓட்டப்பந்தய காரனை குறித்து சொல்கிறார், விளையாட்டு வீரனை குறித்து சொல்கிறார். அவன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் சாப்பிடுகிறதை இவன் சாப்பிடாமல் இருப்பான், அப்பொழுதுதான் அவன் அந்த பதக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அவன் 8 மணி வரைக்கும் தூங்கலாம், 9 மணி வரைக்கும் தூங்கலாம், யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் காலையிலே போய் அவன் பயிற்சிக்கு போகாவிட்டால், 6-7 மணிக்கு போகாவிட்டால் அந்த பதக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தங்க பதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒரு விளையாட்டு வீரன் அந்த பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவு காரணங்களை விட்டு விடுகிறார். ஒலிம்பிக் போட்டியிலே தங்க பதக்கம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்கிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது பாவமான காரியங்களை மட்டும் விட்டு விலகுவது அல்ல, அது எனக்கு அந்த லக்கை போய் லக்கை நோக்கி அடைவதற்கு அல்லது கிரீடத்தை பெறுவதற்கு தடை செய்கிற காரியத்தை நான் விட்டுவிட வேண்டும். கிறிஸ்துவை போல மாறுவதற்கோ அந்த கிரீடத்தை பெறுவதற்கோ தடையா இருக்கக்கூடிய காரியங்கள். ஆகவே வேற ஒரு நபர் அதை பயன்படுத்தினால் நான் அவரை ஞாயிற்றுக்க போவதில்லை, நான் பயன்படுத்த வேண்டுமா விட்டுவிட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய லக்கை சீக்கிரமாக நான் சென்று அடைய வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்திலே நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொண்டிருக்கோம் என்று பார்த்தால், அவர் நமக்கு அதிகமாக நமக்குள்ளாக அவர் தெய்வீக சுபாவத்தை தருவார். தெய்வீக தன்மையை தருவார். அவர் இதை எப்படி செய்கிறார் என்றால், நாம் எண்ணக்கூடிய விதங்களை அவர் மாற்றுகிறார். நாம் பிலிப்பியர் 2:5 வாசித்தோம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ரோமர் 12:12 நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம், மனதை குறித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். நாம் மனதினுடைய சக்தியையும் மனதினுடைய வேலை செய்கிற விதத்தையும் கிறிஸ்துவ வாழ்க்கையில பார்க்க வேண்டும். ரோமர் 12:2 வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே மறுரூபமாகுதல் என்பது நம்முடைய மனதை புதிதாக்குவதனாலே நடக்கிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்து ஒத்த வேஷம் தரிப்பதும் மனதிலே நடக்கிறது. நாம் இந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாம், இந்த உலகம் எண்ணுகிறது போல மனதிலே நீங்கள் எண்ண வேண்டாம், இந்த உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்க வேண்டாம். இந்த உலகமானது தன்னுடைய அச்சிலே உங்களை வைத்து அதனுடைய அமைப்பில் மாற்றாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாருங்கள். ஆனால் அதற்கு மாறாக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விதத்தை மாற்றும்படியாய் நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் இப்ப கிறிஸ்துவ நினைப்பது போல சிந்திப்பது போல சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் ஜனங்களை பார்க்கும் பொழுது, பொருள்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலை பார்க்கும் பொழுது கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ அதே போல நீங்களும் பார்ப்பீர்கள். ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இது நம்முடைய மனதிலே முதலாவதாக நடைபெற ஆரம்பிக்கிறது. இன்னொரு விதத்தை சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஸ்வபாவத்தை மாற்றுவதற்கு முன்னதாக என்னுடைய மனதை மாற்ற ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் மனது என்பது மிக முக்கியமானது. நாம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சிந்திக்கக்கூடிய விதத்தை மாற்றுங்கள் ஆண்டவரே, என்னுடைய மதிப்பீடுகளை மாற்றுங்கள் ஆண்டவரே என்று பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே பணம் தான் மிக முக்கியமான காரியம் என்று எண்ணப்படுகிறது. அது மட்டுமல்ல, கணம், ஸ்தானம், அதிகாரம், பிரபலம், புகழ், சொகுசு, இவைகள் எல்லாம் மிக முக்கியம் என்று இந்த உலகம் எண்ணுகிறது.
To different degrees worth giving up many things for in order to get these things.
ஆகவே இவைகளை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வளவு காரியங்களை விட்டு விடுகிறார்கள். சில மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் இந்த காரியங்களை தேடுவதிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
But
ஆனால்
Jesus Christ did not Jesus Christ his life.
தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக செலவழிக்கவில்லை. பணத்தை தேடுவதனாலேயோ, இன்பத்தை தேடுவதனாலேயோ, அதிகாரமோ அல்லது சுகமோ இந்த காரியங்களை தேடுவதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை செலவு செய்யவில்லை. அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை செலவிட்டார். அந்த தேடுகிற விஷயத்திலே சில காரியங்களை அவர் விட்டுவிட வேண்டியதா இருந்தது. ஒரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருந்தார். சாப்பிடுவதிலே தவறில்லை, ஆனால் அதற்கு நேரம் இல்லை. ஏன்னா அதை காட்டில் முக்கியமான ஒரு காரியம் இருந்திருக்கிறது, அழுத்தமான ஒரு காரியங்கள், அதை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஏதாவது ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை
conform to the likeness of Christ will have
a ஆகவே கிறிஸ்து போல மனதிலே மறுமமாகக்கூடிய ஒரு மனிதனுக்கு வித்தியாசமான முக்கியத்துவங்கள் தன் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் உலகத்தினுடைய உலக பிரகாரம் கிறிஸ்தவன் இந்த இரண்டு உலகத்தில் உள்ள சிறந்தவர்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் இரண்டு போட்டுகளிலே போகிறார்கள், கடைசியிலே இங்கேயும் போக மாட்டார்கள், அங்கேயும் போக மாட்டார்கள். அவர்கள் எங்கேயுமே போக மாட்டார்கள், ரெண்டு கால்களையும் ஆற்றில் ஒன்று சேர்த்து ஒன்று வைக்கிறது போல. ஆனால் இயேசுவோ முழுமையாய் பிதாவின் சித்தத்தையே செய்து பிதாவையே பிரியப்படுத்தினார். இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், பிதாவானவர் நமக்கு என்ன காண்பித்தார் என்று சொன்னால், எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்பதை காண்பித்திருக்கிறார். தேவன் முதலாவது ஆதாமை உண்டாக்கின பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் எப்படி ஆதாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசு எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அது போலதான் ஆதாமை வாழ முடியாது தேவன் விரும்பினார். ஆகவே ஏதேன் தோட்டமா, நாசரேத்தா என்று சொல்லி பௌதிக சூழ்நிலைகள் அல்ல, சென்னையா அல்லது திருவனந்தபுரமா, டெல்லியா, அது ஒரு பொருள் அல்ல. ஆக பௌதிக ஸ்தலங்கள் அல்லது சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் முக்கியமானது அல்ல. நீங்கள் ஸ்கூட்டர்ல போகிறீர்களா, கார்ல போகிறீர்களா, அல்லது இயேசு நடந்து போகிறீர்களா, அது ஒரு முக்கியத்துவம் அல்ல. ஆனால் மதிப்பீடுகள், எந்தெந்த காரியங்களை இயேசு மதித்தார், பரிசுத்த ஆவியானவர் என்னை இயேசுடைய மதிப்பீடுகளை பெற்றுக்கொள்ள முடியாய் செய்து விட்டார் என்று சொன்னால் நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாறிவிடுவேன். இதுதான் நம்முடைய மனதும் மறுரூபமாகுதல் என்பதை நான் வாசிக்கிறோம். என்னுடைய மனதானது இயேசு கிறிஸ்துவை சிந்தித்தது போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய மனதிலே உள்ளதான மதிப்பீடுகள் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளைப் போலவே மாறுகிறது. இயேசுவின் தன் வாழ்க்கையில் வைத்திருந்த மதிப்பீடுகள். ஆகவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போலவே மாறுகிறேன். அதே போல உலகமும் மனதிலே தான் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவத்திலே அநேக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆடை அணிவதிலே தான் உலகம் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஒரு ஒரு சகோதரி தகுதியுள்ள ஆடையை அணியலாம், அது ஆடையிலே அல்ல, மனதிலே தான் இருக்கிறது. எந்த விதத்திலே சிந்திக்கிறாளோ அதைத்தான் அதை பயன்படுத்தி தான் ஆடை அணிகிற விதத்திலே மனது வெளிப்படுகிறது. தகுதி இல்லாத வஸ்திரத்தை, நாகரிகம் இல்லாத வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள். ஒரு நாய்க்கு நீங்கள் கோட் சூட்டை போட்டு விட்டாலும் அது நாய் தான், அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் இல்லை. ஆகவே ஒரு ஸ்திரீயை தகுதியுள்ள வஸ்திரத்தை தரிக்க முடியாக நீங்கள் கட்டாயப்படுத்தினால் அது அவர்களை மாற்றப்படுவதில்லை. உலகம் என்பது மனதில் தான் இருக்கிறது, பரிசுத்தமாகுதல் மனதிலே ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய நம்மையே திறந்து கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய மனதை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த தேவ வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே கிரியை செய்ய ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையிலே கர்த்தருடைய தேவனுடைய சாயலை நமக்கு காண்பிப்பார். இதுதான் நம்முடைய லக்காயிருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.